الحمد لله المنعوت بجميل الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إذا كثرت ذنوب العبد ولم يكن له ما يكفرها ابتلاه الله تعالى بالحزن ليكفرها رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலேவின் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசுகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஊன்கள் மேலும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பரவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் நிகழ்த்திக்காக்கூடிய நீயத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விதமாகலாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் விழுந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நசிஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அனைவர்களுக்கும் தெரியும் நாம் வீட்டிருக்கக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம். ஒன்று, முபாரக்கான ரஹ்மத்தான மகத்துவமான மாண்புமிகு ரமலானுடைய மாதம் எங்களை மிக வேகமாக எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதே கட்டத்தில் முழு உலகளாவிய ரீதியிலேயும் முஸ்லீம்களுடைய நிலைமை எடுத்து பார்த்தால் மிகவும் பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனில் இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இக்கட்டான கட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கனவான்களே, சுருக்கமாக பார்ப்போமேயானால் இன்று முழு உலகமும் குறிப்பாக முஸ்லீம்கள் மூன்று விதமான பயங்கரமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான சோதனை, மனித சமுதாயத்தினால தாக்குப்பிடிக்க முடியாத சோதனைகள். விஞ்ஞானம் கொடிகட்டி பறக்கிறது என்று சொல்கிறோம், அந்த விஞ்ஞானத்தால் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்குண்டான பயங்கரமான மூன்று விதமான சோதனைகளுக்கு முழு மனித சமுதாயமும் முகம் கொடுக்கிறார்கள் என்பது கசப்பான உண்மை. அதில் ஒன்று, இன்று முழு உலகத்திலும் பயங்கரமான பெயர் தெரியாத, பெயரே கண்டுபிடிக்கப்படாத புது புது விதம் விதமான, அது வந்தால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடைசி அம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான பயங்கரமான நோய்களுக்கு சமுதாயம் முகம் கொடுக்கிறார்கள். நோயை கொண்ட சமுதாயம் வாட்டப்படுகிறது. அது வயது வித்தியாசம் கிடையாது, இதற்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, கண் முன்னால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு விதமான சோதனை. இரண்டாவது, நானும் நீங்களும் பெயர் வைத்து அழைக்கக்கூடிய இயற்கை அனர்த்தம், கண்ணியமானவர்களே, இயற்கை என்ற வார்த்தை ஒன்று முஸ்லீம் பாவிக்க கூடாது. இயற்கை ஒன்று கிடையாது, ரப்பை ரப்பாக ஏற்ற முஸ்லீம்கள் அந்த வார்த்தையை பாவிப்பதற்கு அருகதையற்றவர்கள். உலகத்தில் எதுவும் இயற்கை கிடையாது, இயற்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், முழு உலகமும் செயற்கைதான். எனவே ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய பயங்கரமான சோதனைகள், அது சுனாமியாக இருக்கலாம், வெள்ளப்பிரளயமாக இருக்கலாம், புயல் காற்றாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம், மண் சரிவுகளாக இருக்கலாம், இடி மின்னலின் மூலமாக இருக்கலாம், எந்த சயின்டிஸ்டாலும் விஞ்ஞானத்தாலும் தாக்கு பிடிக்காத அளவுக்குண்டான ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய பயங்கரமான சோதனைகள், இதற்கு முழு உலகமும் இன்று மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, மூன்றாவது சோதனை, வல்லரசு நாடுகளின் மூலமாக, கொடுங்கோல் ஆட்சியாளர்களின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயம் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பூண்டோடு இவர்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனும் இந்த பூமிக்கு மேலால் நடமாடக்கூடாது என்ற பெரும் திட்டத்தோடு சதியோடு கங்கணம் கட்டிக்கொண்ட முஸ்லீம்களை சின்ன பின்னப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சட்டம். எனவே இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த மூன்று சோதனைகளுக்குள் உள்ளடக்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த மெம்பர் மேடையை பயன்படுத்தி இந்த சோதனைகளை பற்றி நான் பேச வரவில்லை. அதை பற்றி பேசுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது, அது முஸ்லிம்களுடைய பண்பும் கிடையாது. சோதனையை பற்றி பேசுவதல்ல கெட்டித்தனம். இந்த சோதனை ஏன் வருகிறது, எதனால் வருகிறது, அதை பார்த்து பாடம் படிக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். எனவே நீங்கள் ஒதுக்கியிருக்கின்ற இந்த மெம்பருக்கு ஒதுக்கியிருக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி இந்த மூன்று சோதனையும் ஏன் வருகிறது என்பதை நாம் முன்னெடுத்து வைத்தால் நேரம் இடம் கொடுக்காது என்ற காரணத்தினால் இந்த மூன்று விதமான சோதனைகளுக்கும் மூன்று விதமான பாவங்களை சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் வருகின்ற மாதம் தௌபாவுடைய மாதம், பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மூன்று விதமான சோதனைகளுக்கும் மூன்று விதமான பாவங்களை சுட்டிக்காட்டி அது எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் இன்றே தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தை கேட்போம். கண்ணியமானவர்களே, பாவத்துடைய அசராத்து இருக்கிறதே, இது சாதாரணமானதல்ல. இந்த மூன்று விதமான சோதனைகளை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறதா? குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் இதற்கு என்ன சொல்லுகிறது, அல்லாஹ் ரசூல் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால் ஆச்சரியம். மேலே குறிப்பிட்ட வசனத்தில் அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், உலகத்தில் ஒரு பிரச்சனை,
ஒரு சிக்கல், ஒரு அநியாயம், ஒரு அட்டூழியம், ஒரு அலிச்சாட்டியம், ஒரு பிரச்சனை வருகிறதா, அது ரப்பு அல்லாஹ் தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் இறக்குவது கிடையாது. மாற்றமாக நீங்கள் செய்கின்ற உங்களுடைய பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் உலகத்துக்கு சோதனைகளை இறக்குகிறான் என்று சொல்லிவிட்டு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. என்ன சொல்றான் மனிதா, நீ செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் நான் சோதனை இறக்குவது கிடையாது, அப்படி இறக்கினால் இந்த உலகத்தில் ஒரு புல்லு கூட முளைக்க மாட்டாது. எல்லா பாவத்துக்கும் நான் சோதனைகளை இறக்குவது கிடையாது. மாற்றமாக அநேகமான பாவங்களை மன்னித்துவிட்டு ஒரு சில பாவங்களுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்துக்கு நான் சோதனைகளை இறக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்ற கருத்தை அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்கிறான். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கஸ்ரத் துனூபுல் அப்தி வலம் யக்குல் லஹு மா யுகஃபிருஹா. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை விட அவனுடைய பாவத்துடைய கணம் கூடிவிட்டால், அவன் செய்யக்கூடிய அமல்களை விட அவனுடைய பாவங்கள் அதிகரித்து விட்டால், கனத்து விட்டால், இப்துலாஹுல்லாஹு தஆலா பில் ஹுஸ்னி லியுகஃபிருஹா, அந்த பாவத்துக்கு குற்றப்பரிகாரமாக துக்கம், கவலை, பீதி, பயம், அச்சத்தை கொண்டு நாம் சோதிப்போம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பாவத்துடைய அசராத் அது பயங்கரமானது. ஹஜருல் அஸ்வத் கல்லைகள் அனைவர்களுக்கும் தெரியும். அநேகமானவர்கள் ஹஜ் உம்ரா முடித்திருக்கிறீர்கள். அந்த கல்லுடைய சிறப்பு தெரியும். திருமதியுடைய ரிவாயத் சொன்னார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸல மினல் ஜன்னா, அந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிறதே அது உலகத்துடைய கல் அல்ல, உலகத்துடைய கல் அல்ல, அது சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்டது. அது சுவர்க்கத்துடைய கல், அது உலகத்துடைய கற்களுக்கெல்லாம் வித்தியாசமானது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது இறக்கப்படும் போது பாலை விட வெண்மையாக இருந்தது, பாலை விட வெண்மையாக இருந்தது. இப்பொழுது அதற்கு பெயரே ஹஜருல் அஸ்வத், கருப்பு கல். இப்பொழுது கருத்த நிறத்தில் இருக்கிறது. சொன்னார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களுடைய பாவ கரங்கள் தொட்டு 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 முகர்ந்தே அதை கருக்க செய்துவிட்டது. அந்த கல்லை கூட, பாலை விட வெண்மையாக இருந்த அந்த பாலாம் கல்லை கூட மனிதனுடைய பாவக்கரங்கள் தொடுவதன் மூலமாக கருக்க செய்துவிட்டது என்று சொன்னால் பாவத்துடைய அசராத்தை என்னவென்று சொல்வது? இதனால்தான் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், உங்களுடைய பச்சிளம் குழந்தைகளை, பால் குடி குழந்தைகளை, பாவம் அறியாதவர்களை தொழாதவனுக்கு முத்தம் கொடுக்க கொடுக்க வேண்டாம். சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிறவனுக்கு கொடுக்காதீர்கள் முத்தம் கொடுக்க. வட்டியோட தொடர்புடையவனுக்கு கொடுக்காதீர்கள். ஹராத்தை செய்பவனுக்கு உன்னுடைய பச்சிளம் குழந்தையை முத்தமிட கொடுக்காதீர்கள். அந்த கல்லையே கருக்க செய்து விட்டது என்று சொன்னால் உன்னுடைய பச்சிளம் குழந்தையுடைய சதையை அந்த பாவக்கரம் என்ன பாடுபடுத்தும்? சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாவத்துடைய அசராத் அது பயங்கரமானது. என்னை முதலாவது சொன்னேன், சமுதாயம் நோயை கொண்டு வாட்டப்படுகிறார்கள். சுபஹானல்லாஹ். கொழும்புக்கு ஒரு நாள் ஜும்மாவுக்கு போயிருந்தேன். ஜும்மா முடித்ததற்கு பின்னால் அவருடைய வீட்டில் தான் சாப்பாடு. அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு நோய், கிட்னியில் கல் இருக்கிறது, மாதம் மாதம் ட்ரீட்மெண்ட், வைத்தியம் செய்ய வேண்டும். என்னுடைய ஒன்றுக்கு போற அந்த துவாரத்தினால மூன்று பட்டைகள் உள்ளே அனுப்ப வேண்டும், உள்ளே அனுப்ப வேண்டும். அதில் ஒன்று டோர்ச், இன்னொன்று ஷூட் பண்றது, இன்னொன்று டியூப். அந்த ஷூட் பண்ணினத்துக்கு பின்னால் அந்த கல்லு துண்டு துண்டாக உடையும், அதை இழுத்து எடுக்கின்ற ஒரு விதமான டியூப். அவர் சொல்கிறார், ஹசரத், உலகத்தில் பைத்தியம் பிடித்து வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நோய் யாருக்கும் வரக்கூடாது. அந்த ஷூட் பண்ணும் போது அது கொஞ்சம் மிஸ் ஆவினாலும் தவறிவிட்டாலும் கிட்னியை தாக்கிவிடும். அதை ஷூட் பண்ணும் போது அவர் சொல்கிறார், ஒரு அடி மேல அப்படி துள்ளி குதித்து விழுவாராம். அந்த வருத்தத்தை வாயினால் உள்ளத்தினால் அல்ல, அதை தாங்கவே முடியாது. எனவே அவர் சொல்கிறார், உலகத்தில் பைத்தியம் பிடித்து வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, இது மாதிரி நோய் யாருக்கும் வரக்கூடாது. சுபஹானல்லாஹ். சொன்னார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்குரிய காரணம் என்ன? மா பஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத் تعمل بها فيهم علانية إلا ظهرهم الطاعون والأوجاع التي لم تكن في أصلافهم. சமுதாயம் பயங்கரமான நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறார்களா? பெயர் தெரியாத நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறார்களா? அந்த நோய் வந்தால் அதுதான் வாழ்க்கையில் கடைசி நோய் என்று சமுதாயம் பயந்து பயந்து அந்த நோய்களை கொண்டு நசுக்கப்படுகிறார்களா? வைத்தியம் ஆயிரம் காரணங்களை சொல்லட்டும், உலகம் ஆயிரம் காரணங்களை பட்டியல் போடட்டும், அல் குர்ஆன் அல் ஹதீஸ் காரணம் சொல்கிறது. எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் தலை விரித்து ஆட ஆரம்பிக்குமோ, சர்வ சாதாரணமாக புழங்கப்படுமோ, அந்த சமுதாயத்துக்கு பயங்கரமான நோய்கள் வரும். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு வர்ணித்தார்கள் தெரியுமா? அல்லதி லம் தகுன் ஃபீ அஸ்லாஃபிஹிம், உங்களுடைய மூதாதைகள், உங்களுடைய பாட்டன் பூட்டான் ஒரு 30-50 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்படாத புது புது பேர்களை தாங்கிய, உயிரை உறிஞ்சக்கூடிய, உயிருக்கே உழை வைக்கக்கூடிய பயங்கரமான நோய்களை கொண்டு வாட்டப்படுவீர்கள் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். இன்று கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்தை விடுங்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரிகளை விடுங்கள், எங்களுடைய நாட்டுடைய நிலைமையை எடுத்து பாருங்கள். விபச்சாரம் சாதாரணமான ஒரு பாவமா? அல்லாஹ்வுக்கு உடம்பால் செய்யக்கூடிய ஆக வெறுப்பை ஊட்ட பண்ணக்கூடிய வெறுக்கத்தக்க ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் அது விபச்சாரம். உக்கும் எங்களை பார்த்து சொன்னார்கள், கணவன்மார்களை பார்த்து சொன்னார்கள், தகப்பன்மார்களை பார்த்து சொன்னார்கள், வாரிப சமுதாயமே உங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பேணுதலாக இருங்கள், பத்தினித்தனமுடையவர்களாக இருங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய பெண் மக்களிடத்தில் பத்தினித்தனத்தை எதிர்பார்க்கலாம், பேணுதலை எதிர்பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு சஹாபி வருகிறார், ரசூலுல்லாஹ் ஒரு மஜ்மாவில் இருக்கிறார்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ், ஜுபைர், தல்ஹா போன்ற ரலியல்லாஹு அன்ஹும் பிரம்மாண்டமான சஹாபாக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய எனது மனது நாடுகிறது, நாயகமே அனுமதி தாருங்கள். எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் கொதித்திருந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் சிவத்து விட்டன. சில சஹாபாக்கள் உரையில் உள்ள வாளை உருவிக்கொண்டு, தானியா ரசூல் அல்லா, அபுரிபு உனக்ககோ, நாயகமே உங்களிடத்தில் வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறானா, விடுங்க நாயகமே, அவன் தலையை துண்டாக்குறேன் என்றார்கள், கொதித்தெழுந்தார்கள். ரசூலுல்லா கோவப்படல, ஆத்திரப்படல, ஆக்ரோஷப்படல, அந்த சஹாபியை அழைத்தார்கள், இங்கே வா. அந்த சஹாபியை இரக்கமாக அழைத்தார்கள், எப்படி பாடம் கற்பித்தார்கள் என்று பாருங்கள். அவருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி அவருக்கு பக்கத்தில் அமர வைத்து அவருடைய நெஞ்சத்தின் மீது கையை வைத்து கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்கிறாரா? ஆம் யா ரசூலல்லாஹ், தாய் இருக்கிறாள். உன்னுடைய தாயுடன் இன்னொருத்தன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? சுபஹானல்லாஹ். நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ், ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். நீ திருமணம் முடித்திருக்கிறாயா? உனக்கு மனைவி இருக்கிறாளா? ஆம் யா ரசூலல்லாஹ். உன்னுடைய மனைவியுடன் இன்னொருத்தன் படுக்கையை பகிர்ந்து கொள்வதை பார்த்து ரசிப்பாயா? இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் நாயகமே, ஒரு போதும் விரும்ப மாட்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கிக் கொண்டே போனார்கள். மகள், சகோதரி, வந்த மனிதர் மறுத்து கொண்டே போனார். கடைசியாக கேட்டால், இந்த பா, நீ விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாய்? நீ விபச்சாரம் செய்ய போகின்ற பெண் ஒன்றிருப்பின் ஒருத்தனுக்கு தாயாக இருப்பாள், அல்லது ஒருத்தன் கட்டிய மனைவியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுடன் கூட பிறந்த சகோதரியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுக்கு பிறந்த மகளாக இருப்பாள். மீறி நீ அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்வதன் மூலமாக அந்த பெண்ணுடைய வீட்டு ஆண் எப்படி விரும்ப மாட்டானோ, மீறி நீ செய்தாய் என்று சொன்னால், நீ விரும்பாத செயலை அல்லாஹ் உன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக நடத்தாட்டுவான் என்றார்கள். சுபஹானல்லாஹ். சாதாரணமான விஷயமா கண்ணியமானவர்களே? தீவானு ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு பைக்கோர்வை இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கும் இந்த சம்பவத்துக்கும் தோதுவாக ஒரு பைத்தை கொண்டு வருகிறார்கள். இன்ன ஸினா தைனுன், ஸினாவை பொறுத்தவரைக்கும் கடன். எவன் விபச்சாரம் செய்தானோ அவனை பொறுத்தவரைக்கும் அவன் கடன் கொடுத்து விட்டான். கடனுடைய நியதி எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். கடன் எடுத்தால் திருப்பி கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, திருப்பி கொடுக்கப்பட்டே தீர வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் அவருக்கு சொர்க்கம் ஹராம். என்ன சொன்னார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறான், ஷஹீதாகிறாரு, திரும்ப உயிர் கொடுக்கப்படுகிறது, திரும்ப ஷஹீதாக்கப்படுகிறாரு, திரும்ப உயிர் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கூட மயிலாக வரித்து மூன்று விடுத்தம் அல்ல, 300 விடுத்தம் ஜிஹாதில் போய் ஷஹீதாக்கட்டுமே. அடுத்தவனுக்கு கடன் இருந்தால் அவனுக்கும் சொர்க்கம் செல்வது ஹராம் என்றார்கள். முடியாது. எனவே கடனுடைய நியதி அது திருப்பி கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது விபச்சாரம் செய்து விட்டால், அவர் கடன் கொடுத்து விட்டால், ஃபஇன் அக்ரல்தஹு கானல் வஃபா மின் அஹ்லி பைதிக ஃபஅலமி, அந்த விபச்சாரம் என்ற கடன் எப்படி நிறைவேற்றப்படும் தெரியுமா? தன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக நிறைவேற்றப்படும் என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான பாவமா? ஒரு கணிப்பீடு இலங்கையில், நாம் வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை, ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லவில்லை, உலக படத்தில் ஒரு டொட் போன்று விளங்கக்கூடிய எங்களுடைய நாட்டுடைய ஹாலாத்தை சொல்கிறேன். கிட்டத்தட்ட 3200 பேருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கிறது. எய்ட்ஸ் நோய் விபச்சாரத்தின் மூலமாகவே பரவக்கூடிய பயங்கரமான நோய். அதில் கிட்டத்தட்ட 1800 அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதிலையும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? 50 பேர் முஸ்லீம்கள், முஸ்லீம்கள். அதிலையும் வியக்கத்தக்க பயங்கரமான விஷயம், பயங்கரமான விஷயம், 50வது நபர் யார் தெரியுமா? 16 வயதை எட்டிய வாலிப பெண். பெரும் பெரும் திருமணங்கள் முடித்து குடும்பம் நடத்தக்கூடியவளா? கிடையாது. வியாபாரத்துக்காக வேண்டி அங்கிங்க நாடுகளுக்கு போய் வருகிறவளா? கிடையாது. பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவி, ஒன்று ஏலவல் செய்யக்கூடியவள். அப்படி இல்லாண்டா பிரைவேட் கோர்சஸ்களுக்காக வேண்டி டியூஷன் கிளாஸ் போகக்கூடியவள். எங்கே போகிறது சமூகம்? கண்ணியமானவர்களே, படிக்க வையுங்கள் கூடாது என்று சொல்லவில்லை. மார்க்கத்தை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசிவிட்டு யார் படுக்க அனுமதி தந்தது? அரைகுறை ஆடைகளுடன் பெண் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப எந்த மார்க்கம் அனுமதி தந்தது? மகரம் இல்லாமல் ஒரு வயதுக்கு வந்த பிள்ளையை தனியாக பாடசாலைகளுக்கோ கிளாஸ்களுக்கோ அனுப்புவதற்கு எந்த இஸ்லாம் அனுமதி தந்தது? இதையெல்லாம் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டதனுடைய விளைவுதான் 16 வயது முஸ்லீம் பெண்ணுக்கு எய்ட்ஸ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே சொன்னார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் தலைவிரித்தாடுமோ அந்த சமுதாயம் பயங்கரமான நோய்களை கொண்டு வாட்டப்படுவார்கள். முகம் கொடுக்கிறோம் கண்ணியமானவர்களே, பச்சிதம் குழந்தை என்ற வேறுபாடு கிடையாது. சமுதாயத்தில் செய்யக்கூடிய இது போன்ற மோசமான காரியங்கள், சமீபத்தில் ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு கேன்சர். 13 நாள் உலகத்தில் வாழ்ந்தது, வயிற்றில் கட்டி பார்த்தால் கேன்சர். யார் செய்கிற அநியாயம் கண்ணியமானவர்களே? அந்த பச்சிலம் குழந்தை செய்த பாவம் அது கிடையாது. எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற பாவிகளின் மூலமாக பாவமே அறியாத பிறக்கின்ற பச்சிலம் குழந்தை கூட நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறது. நோம்பில் ஒரு பயானுக்கு போயிருந்தோம், 3 வயது குழந்தை கண்ணியமானவர்களே. அவர் சொல்கிறார், ஹஸ்ரத், நோயை கொடுப்பது அல்லாஹ், அதை பொருந்திக் கொள்கிறேன், பிரச்சனை கிடையாது. 3 வயது பெண் குழந்தை பேத்தி என்னுடைய, ஒரு ஆபரேஷன் இதயத்தில், ஹார்ட்டில். அந்த குழந்தை செல்லும் போது எனக்கு பார்த்து, அப்பா நீங்கள் அழ வேண்டாம், கவலைப்படாதீர்கள், நான் நெஞ்சுக்கு போய் ஒரு பிளாஸ்டர் ஒட்டி கொண்டு வருகிறேன், நீங்கள் அழாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போனது 3 வருஷம் ஆகிறது கண்ணியமானவர்களே. மூளையையும் இதயத்தையும் தவிர வேற எந்த உறுப்பும் இயங்குவது கிடையாது. 3 வயது குழந்தை, பேர் கூட ஷிஃபா. யார் செய்யற அநியாயம் கண்ணியமானவர்களே? சமுதாயம் வாட்டப்படுகிறார்கள், இது போன்ற பாவம் நடக்கிறது. எனவே நோய்களுக்கு தலையாய காரணம் இந்த விபச்சாரம் என்ற பாவம் முதலாவது. 2வது, ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த சோதனைகளுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டு அடுக்கி அடுக்கி சொன்னார்கள். எல்லாம் சொல்ல முடியாது என்றால் நேரம் போதாது, ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன். சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில் ஆடல் பாடல் டான்ஸ் மியூசிக் சர்வ சாதாரணமாக புழங்கப்படுமோ அந்த சமுதாயம் ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். கண்ணியமானவர்களே, 10-15 வருடங்களுடைய புத்தகத்தை புரட்டி பாருங்கள், எங்களுடைய வாழ்நாட்களுடைய பக்கங்களை புரட்டி பாருங்கள். 100 வருஷம் அல்ல எங்களுடைய சிறு பிராயம், ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் வீடுகளில் மகரிபுக்கு பின்னால் என்ன சப்தம் கேட்டது? தபாரக் அல்லதி, சூரா யாசின், சஜதா, துஹான், வாக்கியா, சுபஹானல்லாஹ், குர்ஆனுடைய சத்தம் ஒவ்வொரு வீட்டிலையும் கேட்டது. இன்றைய ஹாலத்தை கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்கள், குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறதா அல்லது பாட்டுடைய சத்தம் கேட்கிறதா, தொடர் நாடகங்களுடைய சத்தம் கேட்கிறதா? இன்னல் கினா யும்பித்து நிஃபாக ஃபில் கல்ப் கமா யும்பித்துல் மாஉ ஸரா. யாருக்கு இந்த இசை கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் வளரும், நிஃபாக்தனம் வளரும். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? நாம் நட்டுகின்ற பயிர்களுக்கு, நாம் விதைக்கின்ற இந்த வெள்ளாமைக்கு தண்ணீர் பாய்ச்சால், பசலை போட்டால் எவ்வளோ வேகமாக வளருமோ அதே போல உள்ளத்தில் நிஃபாக் வளரும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய ரிசல்ட், அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சத்தம் கேட்டால் பள்ளிக்கு வருவதற்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. தொழுகை என்றால் சோம்பேறித்தனம், குர்ஆன் ஓதுவதென்றால் பாரம், ஜிக்ர் செய்வதென்றால் பாரம், ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் ஸலவாத் ஓதுவதென்றால் பாரம், கொஞ்ச நேரம் பள்ளி வாயில் உட்கார்ந்து நல்ல நாலு விடயங்கள் கேட்பதென்றால் மலையை நகர்த்துவது போல் இருக்கிறது. அதே நேரத்தில் பாவம் என்றால் ஆசை, இன்ட்ரெஸ்ட், அரமணை சேலம் உட்காருவது பாரமாக இருக்கிறது. ஆனால் டிவிக்கு முன்னால், லேப்டாப்புக்கு முன்னால், கம்ப்யூட்டருக்கு முன்னால், ஹேண்ட்போனுக்கு முன்னால் மணித்தியால கணக்கு கடத்துகிறார்கள். அது செய்தியே கிடையாது. யாருடைய பழக்கம் இது? முனாஃபிக்குடைய தன்மை. குர்ஆன்ல சொல்கிறார்கள், முனாஃபிக்குகளுடைய பண்புகளை வர்ணிக்கிறான், அவர்கள் தொழ நின்றார்கள் என்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய தொழுகையுடைய ஹாலாத்து எப்படி இருக்கிறது? இது எதனுடைய ரிசல்ட்? இந்த தன்மை எதனால்? யாருடைய தன்மை? முனாஃபிக்குடைய தன்மை. நிஃபாக்தனம் எங்கிருந்து வருகிறது? இந்த இசையை கேட்பதன் மூலமாக வருகிறது. எங்களை அறியாமலே இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சமுதாயம் 15 விதமான பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்ய ஆரம்பிப்பார்களோ, அந்த சமுதாயத்துக்கு ரப்புடைய சோதனை இறங்கும் என்றார்கள். அதுல 13-14 சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் ஆடல் பாடல், டான்ஸ், மியூசிக், பாடக்கூடிய பெண்மணிகளை நேசிப்பார்களோ அந்த சமுதாயத்துக்கு ரப்புடைய சோதனை வரும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா? கோர்க்கப்பட்ட மணிமாலை இருக்கிறது, தஸ்பீ என்று வைத்துக் கொள்ளுங்கள், 100 மணி இருக்கும், அதனுடைய கயிறு நூல் அவிழ்ந்தால் அதில் இருக்கக்கூடிய 100 மணிகளும் எப்படி ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக பூமியை நோக்கி மிக வேகமாக விழுமோ, இதே போல இது போன்ற பாவங்கள் நடந்தால் நாலா திக்குகளாலும் அல்லாஹ்வுடைய சோதனை இந்த உலகத்துக்கு இறங்கும் என்றார்கள். இது போன்ற பாவம் நடந்தால் புயல் காற்றை எதிர்பாருங்கள், சூறாவளியை எதிர்பாருங்கள். பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை இடத்தில் அறிவு கண்ணியமானவர்களே, பூமி அதிர்ச்சிகளை எதிர்பாருங்கள், மண் சரிவுகளை எதிர்பாருங்கள், வெள்ள பிரளயத்தை எதிர்பாருங்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு தரம் ஒரு காலம் அந்நிய நாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், இன்று எங்களுடைய நாட்டில் கண்கூடாக பார்க்கிறோம். முந்தி ஒரு வீடு இரண்டு வீடு இறங்குவதை கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்று ஊர் ஊராக இறங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை இடத்தில் கண்ணியமானவர்களே, எத்தனை இடத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள்! பாகிஸ்தானில் சில வருடங்களுக்கு முன்னால் ரமலானுடைய மாதம், ரஹ்மத்துடைய 10, ஒரு மண் சரிவு ஏற்பட்டது. 350 பச்சிலம் குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகள் அப்படியே மாண்டு போயின. எதனால் இது? அதே பாகிஸ்தானில் ஒரு வெள்ளம் ஏற்பட்டது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால். 60 லட்சம் பேர், 60 லட்சம் பேர், 40 பிரதானமான பாலங்கள் உடைக்கப்பட்டு, உடுத்துவதற்கு உடுப்பும் இல்லாமல், ஒரு பிடி சாப்பாடுக்கு அவர்கள் வசதி இல்லாமல் துடித்த காட்சிகளை நாம் பார்க்கவில்லையா? ரப்பை தவிர உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த கட்டத்தில் யாரும் இருக்கவில்லை. இது எதனுடைய பிரதிபலிப்பு கண்ணியமானவர்களே? இன்று நாம் பொழுதுபோக்காக நினைத்திருக்கக்கூடிய, சாதாரணமாக நினைத்திருக்கக்கூடிய இந்த இசை, யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. காலையில் திறக்கின்ற ஹோட்டல் தொடக்கம், பாதைக்கு முக்கு சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த ஆட்டோவை எடுத்துக்கொண்டு வருகின்ற வாலிபர்கள் தொடக்கம், ஒவ்வொரு வீட்டிலையும் இன்று இது பொழுதுபோக்காக போய்விட்டது. நாம் நினைக்கிறோம் பொழுதுபோக்கு என்று. ஆனால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சோதனையை இழுத்துக் கொண்டு வரக்கூடிய பயங்கரமான பாவம்.
ஒரு இடத்தில் இசையை பற்றி ஒரு உபதேசம் ஹுத்துபா செய்த அதற்கு பின்னால் ஒரு வாலிபர் வந்து சந்திக்கிறார். ஹஸ்ரத், இந்த இசையில் இவ்வளவு பயங்கரங்கள் இருக்கிறதா? என்னுடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? இரவையில 10 மணிக்கு பின்னால ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சோக பாடல்கள் போடுவார்கள், சோக பாடல்கள். அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு தூங்குவது என்னுடைய வழக்கம். இந்த இசைக்குள் இவ்வளவு இருக்கிறதா? சத்தியமாக சொல்கிறேன் ஹஸ்ரத், என்னுடைய MP3 இருக்கிறது, கிட்டத்தட்ட 350 பாடல்கள் இருக்கிறது. இந்த நிமிடமே அந்த பாடல்களை அளிக்கிறேன் என்று என்னுடைய கண் முன்னாலே அளித்தாரே. நேற்று இரவு ஒரு 5 வருடம் என்று நினைக்கிறேன், நேற்று இரவு ஹஸ்ரத் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப பெண் தொடர்பு கொள்கிறார், ஒரு இஸ்லாமிய வாலிப பெண், ஒரு குமரி பெண். அவர் கேட்கிறார், ஒரு காலம் இருந்தது கண்ணியமானவர்களே, வானொலியில் ஒளிபரப்பப்படுகின்ற பாடலை மாத்திரம் தான் கேட்கலாம், ஆனால் இன்று அப்படி அல்ல. நினைத்த நேரத்தில் நினைத்த பாடலை நினைத்தவர்கள் எல்லாம் கேட்கலாம். ஒரு முஸ்லீம் பெண் தொடர்பு கொள்கிறாள், ஒரு வாலிப பெண் தொடர்பு கொள்கிறாள் வானொலியில் அவரோடு. நீங்கள் யாரு? பேர் ஊர் சொல்லிவிட்டேன், பேரையும் ஊரையும் சொல்லுவேன் கண்ணியமானவர்களே, பொருத்தமில்லை என்பதை நான் விடுகிறேன். அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு சோக பாடல் வேண்டும், சோக பாடல். வானொலியில் உள்ளவர் கேட்கிறார், எதற்காக வேண்டிய அம்மா உனக்கு சோக பாடல்? இல்லை, என்னுடைய தகப்பன் இறந்து, என்னுடைய தகப்பன் இறந்து, என்னுடைய தாய் துக்க அனுஷ்டானம் இருப்பது இத்தா என்று எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. அந்த துக்க அனுஷ்டானம் 4 மாதம் 10 நாள் இருக்க வேண்டும். அந்த பெண் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். எனவே அந்த இத்தாவுடைய துக்க அனுஷ்டானத்தை முடித்துவிட்டு இன்றுதான் என்னுடைய தாய் இத்தாவில் இருந்து வெளியே வருகிறாள். எனவே என்னுடைய அதற்காக வேண்டி ஒரு சோக பாடல். சுபஹான், பட்டாபட் அடுத்த கேள்வி வருகிறது, யார் யாருக்காக வேண்டியமா இந்த பாடல்? அந்த குமரி பெண் கண்ணியமானவர்களே, அந்த நாட்கள் இருந்து வருகின்ற பதிலை பாருங்கள். 4 மாதம் 10 நாளை பூர்த்தியாகி மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தகப்பனுடைய பேர்லையும், இத்தாவில் இருந்து வெளியே வருகின்ற என்னுடைய தாயுடைய பேர்லையும் என்ன சொன்னார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒருத்தனுக்கு பிறந்த மகன், அவன் வஃபாத்தாகியதற்கு பின்னால், ஒரு தகப்பன் ஒரு தாய் வஃபாத்தாகியதற்கு பின்னால் அவனுக்கு பிறந்த ஒரு மகன் முன்னால் வந்து நின்று அந்த தகப்பனுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்காக வேண்டி அல்லாஹு அக்பர் இதா கப்பர மர்ரத்தன் முதலாவது தக்பீரை சொல்லிவிட்டால் யஹ்தஸ்ஸு அர்ஷு ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷு குலுங்க ஆரம்பிக்கிறது, அல்லாஹ்வுடைய அர்ஷு நடுங்க ஆரம்பிக்கிறது. ஹத்தா யுஃபர துனூபு, அல்லாஹ் கேட்பான், ஏ அர்ஷே ஏன் நடுங்குகிறாய்? ரப்பே, ஒருத்தனுக்கு பிறந்த மகன், அவன் வஃபாத்தாகியதற்கு பின்னால் அவனுடைய ஜனாதாவை தொழுவிப்பதற்காக வேண்டி தக்பீர் சொல்லிவிட்டான், எப்படி நடுங்காமல் இருப்பேன், எப்படி நடுங்காமல் இருப்பேன்! எனவே அல்லாஹ்விடத்தில் வாதாடுமாம், யாரெல்லாம் நீ எப்ப அந்த ஜனாதாவுடைய பாவத்தை மன்னிப்பாயோ அப்பதான் நான் நடுங்குவதை நிறுத்துவேன் என்கிறது. சுபஹானல்லாஹ். சொன்னார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்ப அல்லாஹ் அந்த அரிஷை பார்த்து, ஏ அரிஷே அந்த ஜனாசாவுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்வானோ அப்பொழுதுதான் அரிஷி நடுங்குவதை நிறுத்தும் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெரியமானவர்களே, உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், எத்தனை பிள்ளைகளை நாம் இறையடி சேர்ந்தால் எங்களை தொழுவிக்கக்கூடிய பக்குவத்துக்கு ஆளாக்கிறோம். குறைஞ்சபட்சம் 4 தக்பீர்களை சொல்லியாவது ஏன் ஜனாதாவை தொழுவிக்கணுமே என்ற அக்கறை பிறந்து எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறோம். சொன்னார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தனுக்கு பிறந்த மகன், அவன் வஃபாத்தாகியதற்கு பின்னால் இரு கரம் ஏந்தி, யா அல்லாஹ் என்னுடைய தகப்பன் என்னுடைய தாயுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கையேந்தினால் 70,000 திரைகளை உடைத்துக் கொண்டு
டெஸ்டாக ரப்பிடத்தில் போய் சேரும் என்றார்கள். துஆ கேட்டால் போகும் என்றால், துஆ கேட்டால் போகும் என்றால், இசை கேட்டாலும் போகும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், எத்தனை காதுகள் அந்த இரவில் அந்த இன்னிசை கானத்தை கேட்டனவோ அத்தனை காதுகள் செய்த பாவமும் அந்த தகப்பனுக்கு போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இது 300-400 வருடங்களுக்கு முன்னால் அல்ல காலம் அல்ல, இஸ்லாம் மங்கிய காலம் அல்ல. இன்று எங்கு பார்த்தாலும் பசார் தெருவுகளில் கூட மார்க்கம் பேசப்படக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய எங்களுடைய சமுதாயத்துடைய ஹாலாத். இது உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன், அடுக்கிக் கொண்டே போகலாம் கண்ணியமானவர்களே. எனவே சொன்னார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனி எப்படி கண்ணியமானவர்களே உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வது, எப்படி நிம்மதியாக வாழ்வது? எனவே சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில் இசை கேட்கக்கூடிய பழக்கம் சர்வசாதாரணமாக ஆகிவிடுமோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு இடி விழுந்தாலும் எங்கேயாவது தாக்கி இருக்கும், ஒரு மின்னல் வெட்டினாலும் எங்கேயாவது தாக்கி இருக்கும். அடுத்த நாள் செய்தியை அல்லது பத்திரிகையை புரட்டி பார்த்தால் விளங்கிக் கொள்ளலாம். இது இரண்டாவது சோதனைக்குரிய காரணம். மூன்றாவது கண்ணியமான சுருக்கலாம் முடித்துக் கொள்கிறேன். மூன்றாவது சொன்னார்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், மூன்றாவது சொன்னேன் கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், வல்லரசு நாடுகளுடைய கெடுபிடி. இன்றைக்கு உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாய்க்கு கல்லடிப்பது போன்று நிலைமை மாறிவிட்டது. முழு உலகமும் உலகத்திலேயும் முஸ்லீம்களுக்கு ஒரு பயங்கரமான கட்டம். காரணம் என்ன? யாரு வியாபாரத்தில் மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ, ஏமாற்ற ஆரம்பிப்பார்களோ, பொய் சொல்ல ஆரம்பிப்பார்களோ, வாக்கு மீற ஆரம்பிப்பார்களோ, மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ, வட்டியில் கை வைப்பார்களோ, மூன்று விதமான சோதனைகள் இல்லா உஹிதூ பிஸ்ஸினீன் வஷிட்டத்தில் முனா வஜௌரி சுல்தானி அலைஹிம், மூன்று விதமான சோதனைகளை கொண்டு அந்த சமுதாயம் வாட்டப்படும். அதில் முதலாவதாக சொன்னார்கள், பஞ்சத்தை கொண்டு சமுதாயம் வாட்டப்படும். பஞ்சத்தை கொண்டு வியாபாரத்தில் மோசடி செய்தால் பட்டியல் போட்டு பாருங்கள். பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படுகின்ற நாடுகளை பட்டியல் போட்டு பாருங்கள். அது செச்னியாவாக இருக்கலாம், பொஸ்னியாவாக இருக்கலாம், சோமாலியாவாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், பலஸ்தீனாக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம். 500,000 குழந்தைகள் மாத்திரை இல்லாமல் ஈராக்கில் துடித்து துடித்து மூத்தாகின, சிரியாவில் சாப்பாடு இல்லாமல் சகாபாக்களுடைய பாதங்களை முத்தமிட்ட மண் சிரியா. சமீபத்தில் என்ன நடந்தது? சாப்பிடுவதற்கு ஒரு பிடி சாப்பாடு இல்லாமல் பூனையை பிடித்து சாப்பிட்டார்கள். பூனையை பிடித்து சாப்பிட்டார்கள். எதனால் கண்ணியமானவர்களே? பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படுகின்ற நாடுகளை பட்டியல் போடுங்கள். 100% வீதம் இஸ்லாமிய நாடுகள். காரணம், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், நான் உங்களை சொல்லவில்லை, இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இது போன்ற சோதனை நடக்கிறது. இரண்டாவதாக சொன்னார்கள், சித்தத்தில் மூனா, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி கூடிக்கொண்டே போகும். இதற்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. 10 வருடங்களுக்கு முன்னால், 15 வருடங்களுக்கு முன்னால் விலை கொடுத்து வாங்கிய ஒரு பொருள் இன்று வாங்குவதாக இருந்தால் 10 மடங்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய இக்கட்டான ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோமே கண்ணியமானவர்களே. இதனால் இன்று களவு, கொள்ளை, கப்பம், அநியாயம், சில்லறை காசுகளுக்காக வேண்டி படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வயிற்று பசியை போக்குவதற்காக வேண்டி சாதாரணமான உயிர்களை காவு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? வாழ்க்கை கஷ்டம். யார் செய்கின்ற மோசடி? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் செய்கின்ற அநியாயம் கண்ணியமானவர்களே. மூன்றாவதாக சொன்னார்கள், வஜௌரி சுல்தானி அலைஹிம்,
எந்த வியாபாரிகள் மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் வல்லரசுகளை சாட்டி விடுவான் என்றார்கள். கொடுங்கோல் ஆட்சியாளர்களை சாட்டி விடுவான் என்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்நியர்களின் மூலமாக வல்லரசு நாடுகளின் மூலமாக அடித்து நசுக்கப்படுகின்ற நாடுகளை பட்டியல் போட்டு பாருங்கள். அடித்து முடித்த ஈராக், ஆப்கானிஸ்தான், அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன், சிரியா, எகிப்த், கண்ணியமானவர்களே, செஸ்னியா, பொஸ்னியா எடுத்துக் கொள்ளுங்கள். 100க்கு 100 இஸ்லாமிய நாடுகள். சிரியாவில் பச்சிளம் குழந்தைகள் கேள்விப்பட்டோமே கண்ணியமானவர்களே, விஷ வாயு அடித்து தன்னுடைய பெற்றோர்களே அதை சுவாசிக்க முடியாமல் தன்னுடைய பச்சிளம் குழந்தைகளை நீரில் மூழ்கடித்து இறக்கச் செய்த எத்தனை சரித்திரங்களை கேள்விப்பட்டோம். எத்தனை லட்சக்கணக்கான பேர் மாண்டு போய்விட்டார்கள். எத்தனை வாலிபர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். வளர்ந்து வருகின்ற எத்தனை சிறார்களுடைய கழுத்துக்கள் துண்டாக்கப்பட்டன, தீயிட்டு பொசுக்கப்பட்டன, எண்ணெயில் போட்டு உருக்கப்பட்டார்கள், துண்டு துண்டாக வெட்டப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நாளுக்கு நாள் கேட்கிறோமா இல்லையா? மியான்மர் எவ்வளவு பயங்கரமானது சரித்திரம் தெரியுமா? மியான்மர் எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? 350 வருஷம் இஸ்லாமிய ஆட்சி, 350 வருஷம் இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஊர் நாடு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா பொறிக்கப்பட்டு சல்லி அச்சடிக்கப்பட்ட ஒரு நாடு என்று சொன்னால் அது மியான்மர். இந்த நாட்டிலேயும் இல்ல கண்ணியமானவர்களே, அப்படி இருந்த நாடு இன்றைக்கு எத்தனை லட்சக்கணக்கான பேர் அகதிகள், எத்தனை பேருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, எத்தனை பேர்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன, எத்தனை நூற்றுக்கணக்கான பள்ளி வாயல்கள் எரிந்து சாம்பலாக்கப்படுகின்றன. கேள்விப்படுறோம் இல்லையா? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதுக்கெல்லாம் காரணம் அந்நியர்கள் அல்ல. அவர்களை ஒரு பக்கம் வையுங்கள். அதற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய பாவம். இதற்கு எதிர்ப்பு அறிக்கை, ஆர்ப்பாட்டம், இன்டர்நெட்டில் இமெயில் அல்லது எதிர்ப்பு கோஷங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போர்ட் தூக்குறது, போஸ்டர் ஒட்டுறது, நிறுத்து என்று சொல்றது பிரயோஜனம் இருக்கிறதா? இல்லை கண்ணியமானவர்களே. இந்த சட்டத்தை எதிர்கொண்டால் சொன்னார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், லா தஸ்தகிலூ பித்துஆஇ அலா முலூகிக்கும். இப்படிப்பட்ட கட்டங்கள் உங்களுக்கு வந்தால் ஆட்சியாளர்களை ஏசாதீர்கள், அரசாங்கத்தை ஏசாதீர்கள், அரசியல்வாதிகளை ஏசாதீர்கள், வல்லரசை ஏசாதீர்கள். வலக்கி நிஷ்டகிலு பித்துஆஇ வத்தவர்ரு இலல்லாஹ். மாற்றமாக இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் முகம் கொடுத்தால் உங்களை திருப்புங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்கள். செய்த பாவங்களுக்கு தௌபா செய்யுங்க, செய்த பாவங்களை விடுங்க. அப்பொழுதுதான் விமோசனத்தை எதிர்பார்க்கலாமே தவிர வேறு எந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இது 3 விதமான சோதனைகள் நடப்பது. இது அல்லாஹ் விரும்பியோ அல்லது அடுத்தவர்களோ அல்ல, நாம் தேடிக்கொண்ட வினை, எங்களுடைய கரத்தினாலே நாம் தேடிக்கொண்டது. கண்ணியமானவர்களே, இதை இல்லாமலாக்க நாங்கள் குரல் கொடுத்து வேலல்ல, நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வேலல்ல, நாங்கள் இமெயில் அறிக்கைகளை கொடுத்து வேலல்ல. கண்ணியமானவர்களே, எங்களை மாத்தணும், எங்களுடைய தனி வாழ்க்கையை மாத்தணும், சொந்த வாழ்க்கையை மாத்தணும், ஏந்த குடும்பத்துடைய வாழ்க்கையை மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நாங்கள் பள்ளியோட தொடர்பாக மாறணும், எங்களுடைய வீடுகள் பெண் மக்களுக்கு மசிதிகளாக மாறணும், வீட்டில் நடக்கக்கூடிய அசிங்கங்களை இல்லாமலாக்கணும், அநியாயங்களை இல்லாமலாக்கணும், நேரங்களை வீணடிக்கக்கூடிய கருவிகளை இல்லாமலாக்கணும். கண்ணியமானவர்களே, இதை செய்யாதவரை நாட்டில் அல்ல உலகத்தில் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது, நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் பெருமதியானது, விலை மதிப்பற்றது, விலை மதிப்பற்றது. இந்த செகண்ட் விடுகின்ற மூச்சு இருக்கிறது, இதுக்கும் நாங்கள் கணக்கு காட்ட வேண்டும். விடுகின்ற வாங்குகின்ற மூச்சுக்கு கணக்கு காட்ட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்ல இந்த சொற்ப கால வாழ்க்கைக்கு அவகாசமாக தந்திருக்கிறான். அந்த சொற்ப கால வாழ்க்கையிலையும் எங்களுக்கு சொர்க்கத்தை சம்பாதிக்க, உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். மாதா மாதம், முதலாவது மாதம், முஹர்ரத்துடைய மாதம், ஆஷுராவுடைய தினமே சிறப்பான தினம். அப்படி தொடர்ந்து வந்து கண்ணியமானவர்களே, ஷாபானுடைய மாதம் அது சிறந்த மாதம், ரஜபுடைய மாதம் அது சிறந்த மாதம், சுப்ஹானல்லாஹ், எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் மிகப்பெரிய பரக்கத்தான மாதம், மகத்துவமான மாதம், சந்தர்ப்பமான மாதம் கண்ணியமானவர்களே. எனவே எவ்வளவு செய்து விட்டோம், நாம் செய்த வினையின் காரணமாகத்தான் இந்த சோதனைகளும் வேதனைகளும் முசீபத்துகளும் அநியாயங்களும் கண்ணியமானவர்களே. எனவே வருகின்ற மாதம் இதற்கெல்லாம் குற்றப்பரிகாரமாக அல்ல ஆக்கி தந்திருக்கக்கூடிய முபாரக்கான மாதம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் இருந்து உறுதியாக நியத்து வைப்போம். இதற்கு பின்னால் இங்கு சொல்லப்பட்ட ஞாபகப்படுத்தப்பட்ட பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை நான் உடனடியாக நிறுத்துகிறேன், தௌபா செய்கிறேன், புதியொரு வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன், புதியொரு வாழ்க்கை என்னுடைய குடும்பத்துக்கு காட்டுகிறேன் என்று நியத்தோடு எழும்புவோம், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான், எங்களை கேவலப்படுத்த மாட்டான், எங்களை இழிவாக்க மாட்டான், எங்களை கேவலமாக்க மாட்டான். எனவே இதை உணர்ந்து அதற்கு தயாராகி வருகின்ற அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தையும் அடைந்து செய்த பாவங்களுக்கெல்லாம் உண்மையான முறையில் உருகி தௌபா செய்து மனித புனிதர்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயா, எங்களை பெற்று வளர்த்த நிலைமை காலாக்கி உருவாக்கி எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வாயா, அவருடைய நோய் நம்பரங்களை நீ லேசாக்கிடுவாயா. எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நாயனே, அவருடைய மண்ணறைகளை நீ பொன்னறைகளாக மாற்றிடுவாயா. அவருடைய கபர்களை சுவர்க்க பூங்கவனமாக ஆக்கிடுவாயா. அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயா. அவர்களை சூனவாசிகளுடைய பட்டியல சேர்த்திடுவாயா. யாழ்லா உயிரோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்யலா. யாழ்லா எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிறியாள்லா. மார்க்க பற்ற கொடுத்திருக்கியாள்லா. நல்ல பண்பாட்டை கொடுத்திருக்கியாள்லா. நல்ல அஹ்லாக்க கொடுத்திருக்கியாள்லா. எங்களுடைய மனைவி மக்களை யாழ்லா பயங்கரமான மோசமான கொடூரமான நோய்களை விட்டும் பாதுகாத்திருக்கியாள்லா. சுமக்க முடியாத நோய்களை தந்து சோதிக்கிறாதையாள்லா. செலவழிக்க முடியாத நோய்களை தந்து சோதிக்கிறாதையாள்லா. கண் கூடாக பார்க்கிறோம் நாயனே. சிலர்களுக்கு நீ சில நோய்களை கொடுத்திருக்கிறாயா. பயிர்களை தூக்கி கொண்டு நாயனே பள்ளி பள்ளியாக திரிகிறார்கள் யாழ்லா. கடை கடையாக இருக்கிறார்கள் நாயனே. வீடு வீடாக தட்டுகிறார்கள் யாழ்லா. இந்த கேவலம் கெட்ட நோயை தந்து எங்களை சோதித்து விடாதையாள்லா. எங்களுடைய மனைவி மக்களை சோதிக்கிறாதையாள்லா. எங்களுடைய பெற்றோர்களை சோதிக்கிறாதையாள்லா. எங்களுடைய உற்றார் உறவினர்களை சோதிக்கிறாதையாள்லா. இந்த ஊர்வாசிகளை சோதித்து விடாத நாயனே. அப்படி யார் யாருக்கெல்லாம் நோயை கொடுத்திருக்கிறாயோ நாயனே, அந்த நோய்களை நீயே லேசாக்கிடுவாயாக, நீயே குணப்படுத்தி விடுவாயாக. எங்கள் பரம்பரையே இது போன்ற மோசமான எந்த நோய் வந்தால் வாழ்க்கையில் கடைசி நோய் என்று கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறவோ அப்படிப்பட்ட நோய்களை விட்டும் எங்களுடைய பரம்பரைகளை நீ பாதுகாத்திடுவாயாக. யாழ்லா ரப்பே ரஹ்மானே. அல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை நேர்மையானவர்களாக ஆக்கிடுவாயாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்கிடுவாயாக, உன்னுடைய பயமுள்ளவர்களாக ஆக்கிடுவாயாக. இந்த வியாபாரிகளை நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நபிமார்கள் ரசூல்மார்கள் சுகதாரக்களோடு இருப்பார்கள் என்று உன்னுடைய தூதர் சொன்னார்களோ அப்படிப்பட்ட நேர்மையான வியாபாரிகளாக எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை நீ ஆக்கி அருள்வாயாக. அதன் மூலமாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக நாயனே. எங்களை இனிமாக்கிடாதே அல்லாஹ். நாங்கள் உயர்ந்தவர்கள் யா அல்லாஹ், உன்னை ஏற்றவர்கள் யா அல்லாஹ், உன்னுடைய கலிமாவை சொன்னவர்கள் யா அல்லாஹ், உன்னுடைய தூதரை ஏற்றவர்கள் நாயனே. கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கேவலமானவர்களிடத்தில் யா அல்லாஹ் எங்களை கேவலமாக்கிடாதே அல்லாஹ். உங்களுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்கள் யா அல்லாஹ் நாங்கள், உன்னுடைய கோபத்துக்கு சொந்தக்காரர்களான அந்த யஹூதி நசாராக்களுக்கு முன்னால் எங்களை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், எங்களை இழிவாக்கிடாதே அல்லாஹ். இழிவாக்கினால் இழிவாவது நாங்கள் ஒருபுறம் இருக்க உன்னுடைய தீனுல் இஸ்லாம் யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆன் யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கம் யா அல்லாஹ் கேவலமாக பேசுகிறார்கள் நாயனே. இந்த நிலைமையை மாற்று யா அல்லாஹ். முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் நாயனே. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு ரப்பு ஒருத்தன் இருக்கிறானா
என்று பேசிக் கொள்ளக்கூடிய கட்டமாக இருக்கிறது. யா அல்லாஹ், உனக்கு பொறுமைக்கு அளவு இருக்கிறது. நீ எத்தனையோ சமுதாயத்தை அழித்து நாசமாக்கினாய் யா அல்லாஹ், நும்புதை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கினாய் யா அல்லாஹ், ஃபிரௌனை அனு ரப்புக்கும் உள்ள அல்லாஹ், என்னை விட பெரிய ரப்பு கிடையாது என்று கங்கணம் கட்டினவனையே ஆற்றில் மூழ்கடித்து கொலை செய்தாய் யா அல்லாஹ், ஆண்டு சமூகத்தை அழித்து காட்டினான் நாயனே, அதே ரப்பு தானே யா அல்லாஹ், அதே ரப்பு தானே யா அல்லாஹ் நீ இருக்கிறாய். இன்று யார் யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய கலாக்கதிரில் இதாயத் இருந்தால், கலிமாவுடைய பாக்கியம் இருந்தால் அதை கொடுத்து விடையா அல்லாஹ். அப்படி இல்லண்டா முழு சமுதாயத்துக்கும் ஒரு பாடமாக அவர்களை அழித்து காட்டி விடனாயே, சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை கலிமா சொன்ன எங்களுக்கு தந்துடுவாயாக யா அல்லாஹ். வரக்கூடிய ரமலானை அடைவதற்கு முன்னால் எங்களை மௌத்தாக்கிடாதே அல்லாஹ். அந்த ரமலானை அடைஞ்சு அதுல நீ யார் யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுக்கிறாயோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து அது போன்ற பல ரமலான்களை அடைந்து நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் எங்களுக்கு நசீபாக்கிறியல்லா. இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய தருணத்தில் தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை மொழிந்து கடைசி காட்சியாக அந்த சுவனத்துடைய காட்சியை பார்த்து சிரிச்சு சிரிச்சே இந்த உலகத்தில் இருந்து விடைபெறக்கூடிய பாக்கியத்தை மட்டும் எங்கள் பரம்பரைக்கே நசீபாக்கிடுவாயாக. துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. الحمد لله رب العالمين.